ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலே இரண்டாவதான சதீகண்டம், அத்தியாயம் 26. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, முன்பொரு சமயம் சான்றோர்களான முனிவர்கள் பிரயாகையில் ஒன்று கூடி ஒரு பெரிய வேள்வியை முறைப்படி செய்யலாயினர். அதில் சனகர் முதலிய சித்தகணங்கள், தேவரிஷிகள், பிரஜாபதிகள், தேவகணங்கள், பிரம்மத்தை நன்கறிந்த ஞானிகள் என பல்லோரம் வந்திருந்தனர். ஒளிமிக்க திருமேனிகளோடு கூடிய வேதங்கள், ஆகமங்கள் ஆகியவைகளோடு நானும் பரிவாரங்கள் சூழ அங்கு சென்றேன். பல பலவாறு விசித்திரமான உற்சவங்களோடு அங்கு பெரியதோர் ஆன்றோர்கள் கூட்டம் கூடியது. பல சாஸ்திரங்களின் தொடர்புடைய அறிவியல் சர்ச்சைகளுடன் வாத விவாதங்களும் நடந்தன. முனிவரே, அப்பொழுது சிவபெருமான் சதீதேவியும் சிவகணங்களும் புடைசூழ அங்கு வந்தார். மூலகங்கட்கும் நன்மை செய்பவரும், அனைத்தையும் படைப்பவரும், அனைத்திற்கும் ஒப்பற்ற தலைவரும் என்றோ சிவபெருமான். அவர் வந்ததைக் கண்ட தேவர்கள், சித்தர்கள், முனிவர்கள் மற்றும் நான் ஆகிய அனைவரும் பக்தியோடு எழுந்து வணங்கி துதித்தோம். அவர் கட்டளையை ஏற்று அனைவரும் தங்கள் தங்கள் இடத்தில் அமர்ந்தோம். சிவபெருமானை கண்டதால் அனைவரும் மகிழ்ந்து தங்கள் பேற்றை புகழ்ந்து கொண்டனர். இதற்கிடையில் பிரஜாபதிகளில் முக்கியரான தட்ச பிரஜாபதி தன் ஒளியை பரப்பிக் கொண்டு மகிழ்ச்சியோடு எதிர்பாராதபடி அங்கு வந்தான். வந்தவன் என்னை வணங்கி என் அனுமதி பெற்று அங்கு அமர்ந்தான். அது சமயம் தட்சன் அனைத்து உலகங்கட்கும் அதிபதியாக நிச்சய நியமிக்கப்பட்டிருந்ததால் அனைவரது மரியாதைக்கும் உரியவனாக இருந்தான். பெருமைக்குரிய பதவி பெற்ற எண்ணத்தால் மிகவும் செருக்கியிருந்தான். உண்மையறிவை இழந்திருந்த நேரம் அது. அப்பொழுது அனைத்து தேவர்களும் தலைவணங்கி துதித்து இரு கை கூப்பி ஒளிபடைத்த தட்சனுக்கு மரியாதை செய்தனர். ஆனால் பல பல திருவிளையாடல்கள் புரியும் சிவபெருமான் தலைவணங்கவில்லை. அவர் அனைத்திற்கும் தலைவர், செயற்கரிய செயல் செய்பவர், சுதந்திரர், மேலும் ஈஸ்வரர். யாவர்க்கும் ஒப்பற்ற ஈசன் அல்லவா அவர். ஆகவே தன் ஆசனத்திலேயே அமர்ந்திருந்தார். எழுந்திருந்து தட்சனை வரவேற்கவில்லை. தலைவணங்காத சிவபெருமானைக் கண்டு என் மகனான தட்ச பிரஜாபதி மனம் நொந்தான், சினந்தான். அகங்காரம் கொண்டிருந்ததால் அறிவிழந்த அவன் ஸ்ரீ ருத்ரரை குரூரமாக பார்த்து அனைவரும் கேட்கும்படி உறக்க கூறலானான். தட்சன் கூறுகிறான், தேவர்கள், அசுரர்கள், சிறந்தவர்களான அந்தணர்கள் மற்றும் ரிஷிகள் ஆகிய இவர்கள் அனைவரும் என்னை கொண்டாடி தலைவணங்கினார்கள். ஆனால் பிரேதங்களும் பிசாசுகளும் சூழப் பெருமை பெற்றதாக நினைத்து நிற்கும் இவன் கொடிய மானுடன் போல் ஏன் என்னை வணங்கவில்லை? இடுகாட்டில் வசிக்கும் வெட்கமற்ற இவன் இப்பொழுது என்னை வணங்காதது ஏன்? வேதங்களில் கூறப்பட்ட சடங்குகள் இவனுக்கு ஏது? பூதங்களும் பிசாசுகளுமே இவனை சுற்றியுள்ளதால் வேத நெறி சடங்குகள் அற்றவன், கொழுப்படுத்து அறைகிறான். சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள நெறிமுறைகளை அவமதித்து நன்னறியை மாசுரச் செய்பவன். இவனோடு இருப்பவர்களும் இவனை பின்பற்றுபவர்களும் பாஷண்டர்கள், அதாவது நாத்திகர்கள், தீயோர், பாவமே செய்யும் கட்டுப்பாடுடையவர்கள், பாவமே செய்யும் கடப்பாடுடையவர்கள், அந்தணர்களைக் கண்டால் நிந்திப்பவர்கள், சிரிக்கித் திரிபவர்கள். இவனோ பெண்பத்தி பிடித்தவன், சிற்றின்ப பேகன். ஆகவே இவனை இப்பொழுதே சபிக்கப் போகிறேன். ருத்ரனான இவன் நால் வர்ணங்களிலும் தனித்தவன், கோரவடிவனன். இவனை வேள்வியிலிருந்து வெளியேற்ற வேண்டும். சுடுகாட்டில் வசிக்கும் இவனுக்கு ஏது உயர்ந்த குலம்? பிறப்புதான் ஏது? ஆகவே தேவர்களோடு இவன் வேள்வியில் அவிர்வாகம் பெறாமல் போகட்டும். இதிலே உரையாசிரியரின் குறிப்பாக சில குறிக்கப்பட்டிருக்கின்றன. மிக அழகாக இருக்கின்றது அவை. அவற்றையும் நாம் காணலாம். தட்சன் உண்மை பொருள் அறியாது இவ்வாறு நிந்தித்ததன் உட்பொருளை இந்த ஆசிரியர் நமக்கு விளக்குகிறார். தட்சன் என்ன செய்தான்? அவன் கூறியது பிரேதங்களும் பிசாசுகளும் சூழ என்று கூறினான். அதனுடைய பொருள் என்ன? உலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் இது வேண்டும் இது வேண்டும் என என்றென்றும் ஆசை கொண்டு அலைகின்றனர். இவ்வாறு அலைபவர்களை ஏனடா நீ பிசாசு போல அலைகிறாய் என்று கூறுவது வழக்கம். சிவமும் சக்தியும், அதாவது வெம்மையும் தன்மையும் ஒன்று சேர்ந்திருந்தால் தான் உயிர் வாழ முடியும். ஆகவே ஜீவராசிகள் சிவசக்தி ரூபம். இரும்பு துகள்கள் காந்தத்தில் ஒட்டுவது போலத்தான் ஜீவராசிகள் சிவனிடம் ஒட்டியுள்ளன. இதையேதான் பிரேதங்களும் பிசாசுகளும் சூழ என்கிறான். சரி, ஸ்மசானவாசி என்றால் என்ன? ஸ்மசானவாசி என்றால் இடுகாட்டில் இருப்பவன். உலகம் முழுவதுமே இடுகாடுதானே. இதில் காசி என்பதையே மகாஸ்மசானம் என்பர். இவ்வுடலும் மயானமே. ஏனெனில் இதில் உள்ள உயிர் அணுக்கள் நிமிடந்தோறும் வளர்ந்து இறந்து கொண்டிருப்பதால். ஆகவே அழியும் ஜீவராசிகள் கொண்ட இவ்வுலகமே ஒரு ஸ்மசானம், அதாவது மயானம். இதில் சிவபெருமான் வசிக்கிறார் என்பதிலிருந்து ஒவ்வொரு ஜீவராசிகளின் அணுக்களிலும் அவர் நிக்கமர நிறைந்துள்ளார் என்று பொருளாகிறது. அடுத்தது வெட்கவற்றவன் என்று கூறினான். சிவபெருமான் எப்போதும் ஆத்மாராமன். தன்னிலேயே இன்பம் காண்பவர், ஆன்ம தியானத்திலேயே இன்பம் காண்பவர், கண்ணன் கீதையில் குணாதீதனை பற்றி கூறும் பொழுது மானாபமானோயஸ்துல்ய துல்ய மித்ராதிபக்ஷயோ என்று கூறுகிறார். குணாதீதனுக்கே மானம் அவமானம் இரண்டும் ஒன்று எனில் அனைத்தையும் கடந்து நிற்கும் இறைவனுக்கு வெட்கமேது? மேலும் அடியார்களை காப்பவர் ஏழை பங்காளர் லுப்தக்கிரியகா என்று கூறினான். வேதங்களில் கூறப்பட்டுள்ள சடங்குகள் அற்றவன் என்று பொருள். லுப்தாகா கிரியாகா யஸ்மின் பரபிரம்ம ரூபத்வாத் என்பர் உரையாசிரியர். ஜீவர்களான அனைவருக்கும் சடங்குகள் உண்டு. அவர்கள் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு உள்ளதா? சிவனோ பரமன், பரபிரம்மம். வேதங்கள் இவரையே போற்றி துதிக்கின்றன. ஆகவே அனைத்தையும் தாண்டி நிற்பவருக்கு சடங்குகள் ஏது? மத்தகா என்று கூறினார். மத்தகா என்றால் கொழுப்படுத்து அலைபவன், அதாவது பைத்தியக்காரன், பித்தன். ஜீவராசிகளின் நலனையே கருத்தில் கொண்டவர். ஆதலால் இவர் பித்தன், வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர், எனவே கொழுப்படுத்து அலைபவர். எருக்கம்பூ தும்பைப்பூ போன்ற அற்பமான புஷ்பங்கள் ஆயினும் அதையேற்று விலை மதிக்க முடியாத மோட்சத்தை அருள்பவர் எனில் அவர் பித்தர்தானே என்கிறார் அப்பைய தீட்சிதர் என்னும் மகான். அவிதகா நீதி விதூஷகா என்று கூறுகிறான். அது என்ன? சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள நெறிமுறைகளை அவமதித்து நன்னெறிகளை மாசுரச் செய்பவன். அவிதகா நீதி விதூஷகா. நெறிமுறைகள் பிறப்பிறப்பு, இந்த நெறிமுறைகள் எல்லாம் பிறப்பு இறப்பிற்கு உட்பட்ட ஜீவராசிகளுக்கே தவிர முழுமுதற் கடவுளுக்கு உண்டோ? அந்நெறிமுறைகளை கற்பித்தவரே அவர்தானே. அவரோ பிறப்பிலி, ஆகவே இறப்பிலி. பின் விதிமுறைகள் அவருக்கு ஏது? எனவே அவர் அவிதஹா, அதாவது நெறிமுறைகளை நிந்திப்பவர், அவமதிப்பவர். தட்சணை போன்ற அகங்காரிகளின் நெறிமுறைகள் வேதத்திற்கு புறம்பானவை. எஸ் சாஸ்திரவிதி முத்ருஜ்ய எஸ் சாஸ்திரவிதி முத்ஸுஜ்ய வர்த்ததே காமகாரதஹ நச சித்திமவாப்னோதி ந சுகம் ந பராம் கதிம் பகவத் என்றபடி தட்சணது செயல் வேதத்திற்கு புறம்பானது, ஆகவே அதை கண்டிப்பவர். வத்வாம் சதாசக்த ரவி பிரவீணஹா, இதற்கு பொருள் பின்பித்து பிடித்தவன் அல்லது சிற்றின்ப பேயன் என்று. உலகில் இறைவனை தவிர அனைத்து ஜீவராசிகளும் பெண்களே. உடல் உறுப்புகளின் மாறுபாட்டால் ஆண் பெண் என்னும் பாகுபாடே தவிர ஆன்ம விஷயத்தில் அவன் ஒருவனே ஆண், மற்ற ஜீவன்கள் அனைத்தும் பெண்கள். நஸ்திரீ சுவாதந்திரியமர்ஹதி, பெண் பெண்பாளர் தனித்திருக்க கூடாது என்பது ஒரு நியதி. கொடி ஒரு கொழுக்கொம்பை சுற்றி நின்றுதான் வாழ முடியுமே தவிர தனித்து நிற்க முடியுமா? அதே போலத்தான் பெண்களும். ஆகவே பெண்பாலான ஜீவராசிகளை பிறவித்தலைகளில் இருந்து நீக்கி தன்னிடம் சேர்த்துக் கொள்ள துடிப்பவன் இறைவன். எனவே அவன் பெண்வித்து பிடித்தவனே. ரதி பிரவீணமகா, இதுவும் என்ன சொல்லுகிறது? சிற்றின்ப பேயன் என்ற பொருள். இலை தந்தான், பூ அளித்தான், ஒரு பழந்தந்தான் என அற்பமான சிறிய பொருள்களை தரினும் அவனது பக்தி கண்டு காதல் அன்பு கண்டு அதையும் பெரிதாக நினைத்து ஏற்பதில் விருப்பம் கொண்டவர் இறைவன். கல்லெடுத்து எரிந்து அர்ச்சனை புரிந்தார் சாக்கிய நாயனார். கந்தலை கசக்கி தந்தார் திருக்குறிப்பு தொண்டநாயனார். இவர்களுக்கு சிவப்பேர் என்பம் அருளினார் சிவபெருமான். ஆகவே அடியார்களை காதல் அன்பிற்கு, அடியார்களின் காதல் அன்பிற்கு தேயாக அலைபவர். ஆதலால் அவர் ரதிப்பிரவீணர் தானே. வர்ணேஸ்வதீதகா, அதாவது நாலு வர்ணங்களிலும் தனித்தவன் என்று பொருள். சாதுர்வர்ணியம் மயாசிருஷ்டம் குண கர்ம விபாகசகா என்பது கண்ணனின் வாக்கு. அந்தணர்கள், க்ஷத்ரியர்கள், வைசியர்கள், வேளாளர் என்னும் நாள் வர்ணங்களும் குணம் மற்றும் செயலுக்கு இணங்க என்னால் படைக்கப்பட்டன என்பது கருத்து. இது படைக்கப்பட்டவர்களுக்குத்தானே தவிர படைப்பவனுக்கு உண்டா? இறைவனும் அந்த படைப்பு தொழிலனான நான்முகனையும் படைத்தவன். ஆகவே இவர் நாள் வர்ணங்களுக்கும் பாற்பட்டவர் அல்லவா? அடுத்தது விவர்ண ரூபகா என்று கூறுகிறார். அப்படி என்றால் கோரவடிவினனான கோரவடிவினன் என்று பொருள். சடைமுடி, புலித்தோலாடை, கபால எலும்பு மாலை, முக்கண்கள், உடலிலோ பாம்புகளான நகைகள், உணவோ நஞ்சு, குடியிருப்போ மயானத்தில், உடல் முழுதும் சாம்பர் பூச்சு, இவை அனைத்தும் விகாரம் அல்லவா? ஆகவே கோரவடிவினன் என்பது தட்சன் கருத்து. யாதே ருத்ர சிவா தனூர கோரா பாபகாசினி என்பது ஸ்ரீருத்ரம். இதற்கு உரை எழுதிய சாயனர் சிவபெருமானுக்கு இரு உருவங்கள், ஆயுதங்களை கைகளில் ஏந்தி காரணமின்றி பயத்தை உண்டு பண்ணும் மூர்த்தி கோரா என்பது, அவ்வாறின்றி அருள் புரியும் திருமேனி அகோரா என்பது என்கிறார். ருத்ரோவா ஏஷ யதக்னி தஸ்யே ஏதே தனுவோ கோரா அன்யா சிவா அன்யா என்கிறது வேதம். ஸ்ரீ மகாபாரதத்திலும் த்வே தனு தஸ்ய தேவஸ்யே தேவக்ஞா பிரம்மணா விதுகு கோரா சான்யா சிவா சான்யா தேச்சைவ சததா புனஹா என்றே கூறப்படுகிறது. அதே ஸ்ரீ ருத்ரத்தில் நமோ விரூபேபியோ விஸ்வரூபேபியச்சவோ நமஹ என்றும் கூறப்படுகிறது. விரூபேபியா ஒரு குறிப்பிட்ட உருவமோ இப்படித்தான் என்று விவரிக்க இயலாத ரூபமோ கொண்டவர் அதலால் விரூபர் என்கிறது வேதம். விகார உருவங்களுடைய சிவகணங்களாகவும் விளங்குபவர் அதலால் விரூபர் என்கிறது வேதம். இவ்வுண்மை அறியாததால் தக்ஷன் விவர்ண ரூபன் என்கிறான். வேள்வியில் தேவர்களோடு கூட இவன் அவி உணவில் பெறாமல் இருக்கட்டும் என்பது தக்ஷன் சாபத்தின் கருத்து. தேவதேவரான சிவபெருமான் மிக மிக தாழ்ந்தவர்களான தேவர்களுக்கு சமமாக எவ்வாறு அவி உணவு பெறுவார்? ஆகவே அவர் தனியாக முன்பே பெறட்டும், அல்லது அடியார்க்கு எளியவர் ஆனதால் அடியவர்களான தேவர்கள் பெற்ற பின்பு முடிவில் பெறட்டும் என்பது உட்கருத்து. குலஜன்மஹீனஹா என்கிறான். உயர்ந்த குடிப்பிறப்பான ஆபிஜாத்தியமோ குலப்பெருமையோ அல்லது பிறப்போ ஏது என்பது தக்ஷனின் கூற்று. இவரை பிரதமோ தெய்வியோ பிஷகு, அனைத்துலகைக்கும் முதலானவர், தேவர்களின் தெய்வத்தன்மையாக இருப்பவர், பிறவிப்பிணிக்கு மருத்துவருமாக இருப்பவர் என்று வேதமும், யோ தேவானாம் பிரதமம் தமேஸ்வரானாம் பிரதமம் மகேஸ்வரம் தம் தெய்வதானாம் பிரதமம் ச தெய்வதம் என்ற ஸ்ருதிகளும், யோ தேவ சர்வதேவேஷு மகாதேவ இதி ஸ்மிருதஹ தஸ்மை நமஸ்து குர்வாணா திவி திஷ்டந்தி தேவதாக என்று மகாபாரதமும் கூறுகிறது. தேவதைகளுக்குள் முதல்வன், உலகிலேயே சிறந்தவன், ஈஸ்வரர்களுள் முதலான மகேஸ்வரன், தேவர்களுள் முதல்வன் என்று வழங்கப்படும் அவரை வணங்கிக் கொண்டுதான் தேவர்கள் தேவ உலகில் வாழ்கின்றனர் என்கிறது ஸ்ருதிகளும் இதிகாசங்களும். மணிவாசகப் பெருமானும் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குலியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே என்றும், ஆதி மூர்த்தி மூர்த்திகட்கு அருள் புரிந்தருளிய தேவதேவன் என்றும், மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க தேவரும் அரியா சிவனே காண்க பெண்ணான் அலியனும் பெற்றியன் காண்க என்றும், ஆதியும் அந்தமுமில்லா அருப்பெருஞ் சோதி என்றும், மாதரியா நன்முகனும் காணாமலையினை என்றும், முன்னிப்பலம் பழம்பொருட்கும் முன்னிப் பழம்பொருளே என்றும், ஏதமன் ஊர் ஏதமன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் என்றும் கூறுகிறார். திருமூலரும் திருமந்திரத்தில் பிறப்பிலி பேர் நந்திதன்னை என்றும், பிறப்பிலி பிங்ககன் பேர் அருளா பேர் அருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் என்றும், மண்ணளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் எண்ணளந்து இன்னும் நினைக்கிறார் ஈசனை என்றும் கூறுகிறார். திருஞான சம்பந்த பெருமான் நிறைசேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றார் என்கிறார். ஒரு நாமும் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளவனம் கொட்டோமோ என்கிறார் திருவாதபூரர். ஆகவே இறைவனை குலஜன்மஹீனன் என்றுதானே கூற வேண்டும். தட்சணானவன் சபிக்கிறான், இறைவனுக்கு தேவர்களோடு வேள்வியில் அவிர்வாகம் பெறாமல் போகட்டும் என்பதாக இப்பொழுது பிரம்மதேவர் கூறுகிறார். நாரதா, இவ்வாறு தட்சன் கூறியதை கேட்ட பிருகுமுதரிய மகர்ஷிகள் ஸ்ரீ ருத்ரதேவரை தியோன் என்று எண்ணி மற்ற தேவர்களோடும் ஸ்ரீ சிவபெருமானை நிந்திக்கலாயினர். இவ்வாறு கூறியதை சிவமெடுத்த நந்தியன் பெருமானுக்கு சினம் மூண்டது, கண்கள் சிவந்து கலங்கின. தட்சனை தவி சபிக்க எண்ணி கூறலானார். நந்தியன் பெருமான் கூறுகிறார், அறிவிழந்த தட்சனே, தீய புக்தியும் மூக்கத்தனமும் கொண்ட மூடனே, என் தலைவரான மகேசனை இவ்வேள்வியிலிருந்து ஏன் விலக்கி வைத்தாய்? அவரை நினைந்த போதென்றோ வேள்வி பயன் பெறுகிறது, தண்ணீரும் தூயதாகிறது. அவ்விறைவனான மகேசனுக்கா நீ சாபமளிக்க துணிந்தாய்? தீய எண்ணம் கொண்ட தட்சனே, நீ ஓர் அந்தணன் என்கிற அகந்தையால் அன்றோ ஸ்ரீ ருத்ரருக்கு சாபமிடுகிறாய். குற்றமற்ற பெருந்தலைவரான ஸ்ரீ ருத்ரரை நீ வீணிலே தூற்றலானாய். அந்தணர்களுள் தாழ்ந்தவனே, எவர் இவ்வுலகங்களை படைத்து காத்து கறந்து அருளுகிறாரோ அந்த சிவபரம்பொருளுக்கு சாபமளிக்க இவ்வாறு நினைத்தாய்? இவ்வாறு நந்திகேசர் அதட்டவே தட்ச பிரஜாபதி சினத்தால் சிவந்து அவருக்கு சாபமளித்து குரலுற்றான், ஹே ருத்ரகணமே, நீங்கள் அனைவரும் வேதத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களாக ஆகுக, வைதிக நெறிகளை விடுத்தவர்களாக மகர்ஷிகளால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக ஆகுக, நாத்திகத்தில் மனம் கொண்டு தொன்று தொட்டு வரும் மேலையார் செய்வனவற்றிலிருந்து விலகி இருப்பவர்கள் ஆகுக, தலையில் சடையும் உடலில் சாம்பலும் கழுத்தில் என்று மாலைகளும் கொண்டு கழ்குடித்து திரிவீர்களாக. சிவ பார்ஷதர்களுக்கு தட்சன் இவ்வாறு சாபமளித்ததை செவியுற்ற நந்தியம்பெருமான் சினத்தின் எல்லைக்கே சென்று விட்டார். சிலாத மகர்ஷியின் மகனான நந்திதேவர் சிவனுக்கு பிரியமான அணுக்கத் தொண்டர், ஒப்பற்ற தேஜஸ் படைத்தவர். அவருடனே செருக்குற்ற தீயோனான தட்சனை பார்த்து இவ்வாறு பதில் உரைக்கலானார். நந்தியம்பெருமான் கூறுகிறார், அடே தீய எண்ணம் கொண்ட மூர்க்கனே தட்சா, சிவதத்துவத்தை பற்றி அறிவு உனக்கு சிறிது கூட இல்லையே, ஆகவேதான் நீ சிவ பார்ஷதர்களுக்கு வீணில் சாபமளித்தாய். செருக்கி திரிபவனே, எவருடைய மனதில் தீய எண்ணம் குடிகொண்டுள்ளதோ அந்த பிருக முதலியவர்களும் அந்தரணை கொண்டுள்ள கர்வத்தால் உலக நாயகரான சிவபெருமானை எள்ளி நகையாடினர். ஆகவே ஸ்ரீ சிவபெருமானுக்கு எதிர்த்தட்டாக இருக்கும் உன்னை போன்ற தீய அந்தணர்களுக்கு ஸ்ரீ ருத்ரன் அருட்கணையால் இதோ சாபமளிக்க போகிறேன். உன்னை போன்ற தீய அந்தணர்களுக்கு ஸ்ரீ ருத்ரனின் அருட்கருணையால் இதோ சாபமளிக்கப் போகிறேன். உன்னை போன்ற அந்தணர்கள் கர்மங்களின் பயன்களையே உயர்வாக கூறும் வேதபாதங்களில் சிக்குண்டு வேதத்தில் உள்ள உண்மை தத்துவத்தின் அறிவை பெறாமல் போவார்களாக. அவர்கள் சிற்றின்பத்திலேயே தன்மயமாகி சொர்க்கத்தையே பிறர்க்கரிய பெரும்பேராக எண்ணி சொர்க்கத்தை காட்டிலும் உயர்ந்தது வேறு ஒன்றும் இல்லை என்று கூறிக்கொண்டு சினம் பேராசை மற்றும் திமிர் பிடித்து வெட்கமற்ற பிட்சுக்களாக கடவது. வேளாளர்களுக்கு வேள்விகளை வேதநெறியில் செய்விக்கும் அந்தணர்களாக வறுமையில் வாடுவீர்களாக. தானம் பெறுவதிலேயே மனங்கொண்டு நிந்திக்கப்பட்ட தானங்களை பெறுவதால் அவர்கள் அனைவரும் நரகம் புகுபவர்கள் ஆகட்டும். தட்சணே, அவர்களில் சிலர் பிரம்மராட்சசர்களாக கடவது. சிவபெருமானை சிறு தெய்வமாக எண்ணி அவரிடம் பகை கொண்ட தீய புக்தி, தட்சணே நீ உண்மை அறிவை இழப்பாயாக. இவன் உலகியல் இன்பங்களில் கொண்ட விருப்பத்தால் காமம் என்னும் கபடு சூழ்ந்த இல்லற வாழ்வில் விருப்பு கொண்டு கர்ம நெறியையும் கர்ம பலனையும் புகழ்ந்துரைக்கும் தொன்மையான வேத வாக்கியங்களையே பரப்புபவனாக ஆகட்டும். இன்பமளிக்கும் இவன் முகம் அழியட்டும். ஆண்மை ஞானத்தை மறந்து மாக்களாகட்டும். இவன் வேதம் வகுத்த அறிநெறிகளை அறநெறிகளை விடுத்தவனாக ஆகட்டும். ஆடு முகம் பெற்றவனாக ஆகட்டும். இவ்வாறு தட்சன் சிவபெருமானையும் சினங்கொண்ட நந்திகேசர் அந்தணர்களையும் சபித்த பொழுது அங்கு பெரும் கூச்சலும் குழப்பமும் ஆக ஆயிற்று. நாரதா, நான் வேதங்களை படைத்தவன் ஆதலால் சிவ தத்துவத்தை நன்கு அறிவேன். ஆகவே தட்சனது சாபத்தை கேட்டு அவனையும் பிருகு முதலிய அந்தணர்களையும் பலவாறு நிந்தித்தேன். சதாசிவரான ஸ்ரீ மகேஸ்வரனும் நந்தி கூறியதை கேட்டு சற்றே புன்னகைத்து இனிய கனிந்த சொற்களால் நந்திகேசனை அறிவுறுத்தினார். ஸ்ரீ சிவபெருமான் கூறுகிறார், நந்தி, நான் சொல்வதை கேள். நீ நல்ல அறிஞனன்றோ? நீ கோபம் கொள்வது சரியில்லையே. அவர்கள் என்னை சபித்ததாக நீ நினைத்தது ஒரு பிரமை, அதாவது மயக்கம். அதனால் நீ வீணில் அந்தணர்களை சபித்தாய். உண்மையில் எந்த ஒரு சாபமும் எந்த ஒரு பாவமும் என்னை தீண்டாது. எந்த ஒரு சாபமும் எவரது சாபமும் என்னை தீண்டாது. ஆகவே நீ கோபம் கொள்ள வேண்டாம். வேதங்கள் மந்திர எழுத்துகளும் அதன் தொகுப்புகளான சூக்தங்களும் நிறைந்தது. அதில் ஒவ்வொரு சூக்தத்திலும் அனைத்து ஜீவராசிகளின் இதயத்திலும் விளங்கும் பரமாத்மா நிலைத்து நிற்கிறார். ஆகையால் அந்த மந்திரங்களை அறிந்தவன் நித்தியமான ஆன்மாவை அறிந்தவன் ஆவான். ஆகவே நீ கோபத்திற்கு ஆட்பட்டு அவர்களுக்கு சாபமளிக்காதே. ஒருவன் எவ்வளவுதான் மனக்கலக்கம் உள்ளவனாக இருந்தாலும் அவன் ஒருபோதும் வேதத்தை சபிக்கக்கூடாது, சபிக்கவும் முடியாது. இவர்கள் கொடுத்த சாபம் இதுவரை என்னை வந்தடவே இல்லை, வந்து அடையவில்லை. இதை நீ நன்கு அறிந்து கொள். அறிஞனே, நீ சனகர முதலிய சித்தர்களுக்கும் தத்துவ ஞானத்தை உபதேசிக்கக்கூடியவன். ஆகவே அமைதி கொள்வாய். நானேதான் வேள்விக்கான செய்முறைகளும் செயல்களும் வேள்விக்கு உறுப்புகளான அனைத்து உபகரணங்களும் நானே. வேள்வியின் ஆன்மான் நானே. வேள்வியில் ஈடுபாடு கொண்டுள்ள எஜமானனும் வேள்வி செய்பவனும் நானே. இப்பொழுது வேள்வியிலிருந்து ஒதுக்கி தள்ளப்பட்டவனும் நானே. இவன் யார், நீ யார், இவர்கள் யார்? உண்மையில் இவை அனைத்தும் நானேதான். சற்றே நீ புத்தி கொண்டு யோசித்துப்பார். நீ வீணில் அந்தணர்களுக்கு சாபம் அளித்துள்ளாய். பேரறிஞனே, நந்தியே, நீ தத்துவ ஞானம் கொண்டு இப்பிரபஞ்ச தோற்றத்திற்கு தடங்கள் செய்து அதாவது நீ இதில் சிக்கிக்கொள்ளாது ஆன்ம நிஷ்டனான ஞானியாகவும் கோபம் முதலியவற்றை ஒழித்தவனாகவும் ஆவாயாக. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, சிவபெருமான் இவ்வாறு அறிவுறுத்தவே நந்திகேஸ்வரர் அறிவுற்று சினந்தவிருந்து அமைதி பெற்றார். சிவபெருமானும் உயிர்க்கு உயிரான பார்ஷதர் நந்தியை உண்மையை உணரும்படி செய்து தன் பிரமதகணங்கள் சூழ மகிழ்ச்சியோடு தன் இருப்பிடம் சென்றார். சினம்பொங்கிய தட்சணம் அந்தணர்கள் சூழ தன் நகம் போய் சேர்ந்தான். ஆனால் அவனது மனமோ சிவன் பக்கல் பகைமையிலேயே ஒன்றியிருந்தது. சிவபெருமானுக்கு தந்த சாப நிகழ்ச்சியை நினைத்த தட்சன் அது முதற்கொண்டு எப்பொழுதும் கோபமுற்றவனாகவே இருந்தான். அவனது அறிவை அறியாமை கவிழ்த்து கொண்டது. சிவனிடம் கொண்ட ஸ்ரத்தையை விடுத்து சிவபூஜை செய்பவர்களை தூற்றத் தொடங்கினான். அன்பனே நாரதா, பரமாத்மாவான சிவபெருமானிடம் இவ்வாறு தவறு புரிந்த தட்சணது தீய எண்ணம் பற்றி நான் இதுவரை கூறினேன் அல்லவா? இனி தீய எண்ணத்தின் எல்லைக்கே சென்ற அவன் செயல்களை பற்றி கூறுகிறேன் கேள். இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலேயும் இரண்டாவதான சதீ காண்டம், அத்தியாயம் 27. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதனே, ஒரு சமயம் தட்சன் பெரியதொரு வேள்வியை செய்ய தொடங்கினான். அவ்வேள்விக்கான தீட்சையேற்ற தட்சன் தேவரிஷிகள் மகரிஷிகள் தேவர்கள் ஆகிய அனைவருக்கும் அவ்வேள்விக்கான செய்தியை அறிவித்தான். அகஸ்தியர் காஷ்யபர் அத்ரி வாமதேவர் பிருகு மகர்ஷி ததீசி முனிவர் வேதவியாச பகவான் பரத்வாஜர் கௌதமர் பைலர் பராசரர் கர்கர் பார்கவர் ககுபர் சிதர், சுமந்து, த்ரிகர், கங்கர், வைசம்பாயனர் மற்றும் பல முனிவர்கள் ஆகிய அனைவரும் தங்கள் தங்கள் மனைவிமார்கள், புத்திரர்கள் ஆகியவர்களோடு என் மகன் தக்ஷன் தொடங்கிய வேள்வியில் பங்கேற்க மகிழ்ச்சியோடு வந்து கூடினர். இவர்களைத் தவிர தேவகணங்கள், நன்மைகளையே நல்கும் எண்டிசை லோகபாலகர்கள் மற்றும் உள்ள உபதேவர்கள் ஆகியோரும் தங்களுக்கு உதவி செய்யும் படைகளுடன் அங்கு வந்து சேர்ந்தனர். படைக்கும் கடவுளான என்னையும் மனைவிமார்களோடு நேரில் வந்து வேள்விக்காக அழைத்தான். அப்பொழுது திருமேனி தாங்கிய வேதங்களும் மற்ற அணுக்கத் தொண்டர்களும் என்னை சூழ்ந்து நின்றிருந்தனர். தக்ஷன் இதே போல பலவாறாக பிரார்த்தித்து ஸ்ரீமன் நாராயணனையும் ஸ்ரீவைகுண்டம் சென்று அழைத்து வந்தான். சிவனிடம் பகை கொண்ட தீய புத்தி தக்ஷன் வந்த அனைவருக்கும் உரிய வகையில் பெரியதோர் உபச்சாரம் செய்தான். விலை மதிக்க முடியாத ஒளிமயமான பெரியதோர் உயர்ந்த மாளிகையை விஸ்வகர்மா நிர்மாணித்தான். வந்த விருந்தாளிகள் தங்க அம்மாளிகையை தக்ஷன் அளித்தான். விருந்தினர் அனைவரும் உரிய முறையில் உபசரிக்கப்பட்டு தங்களுக்கு உரித்தான இடத்தில் தங்கினர். அந்த வேள்வி கனகலம் என்னும் திருத்தலத்தில் தொடங்கப்பட்டது. பிருகு முதலிய தபோதனர்கள் ரித்விக்குகளாக நியமிக்கப்பட்டனர். மருத்கணங்கள் அனைவருடனும் ஸ்ரீமன் நாராயணனே அவ்வேள்விக்கு தலைவராக இருந்தார். மூன்று வேதங்களிலும் உள்ள விதிமுறைகளை கூறி நடத்தி தரும் பிரம்மாவாக வேள்வியை நடத்த உள்ள ரித்விக்குகளின் தலைமை பதவிக்கு என்னை நியமித்தான். எண் திசை தலைவர்களும் தங்கள் ஆயுதங்கள் பரிவாரங்கள் சூழ வேள்வியின் வாயிற்காப்பவர்களாகவும் ரட்சிப்பவர்களாகவும் இருந்தனர். அதனால் எங்கும் குதூகலம் நிறைந்திருந்தது. வேள்வியின் நாயகனே அழகிய திருமேனியுடன் வேள்விச்சாலையில் வந்து நேரில் காட்சியளித்தான். முனிஸ்ரேஷ்டர்கள் அனைவரும் வேதங்களை தங்களிடமே தாங்கியவர்களாக இருந்தனர். அதாவது வேதங்களை கசடர கற்றவர்களாக இருந்தனர். அக்னி தேவனும் அந்த வேள்வியில் அபியுணவை பெற தனது 1000 திருமேனிகளையும் வெளிப்படுத்தி நின்றார். 88,000 ரித்விக்குகள் ஒன்று கூடி ஹோமம் செய்தனர். 64,000 தேவரிஷிகள் சாமகானம் செய்யும் உத்காதாவாக இருந்தனர். அதுபோல அத்வர்யுக்களும் ஹோதாக்களும் அத்துணை எண்ணிக்கை உள்ளவர்களாகவே இருந்தனர். நாரதர் முதலிய தேவரிஷிகளும் சப்தரிஷிகளும் தனித்தனி கட்சிகளாக பிரிந்து வேதமோதினர். இப்பெருவேள்வியில் கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், சித்தர்கள், 12 ஆதித்யர்கள் ஆகிய அனைவரும் தங்களது அணுக்கத் தொண்டர்கள் தங்கள் தங்கள் அக்னிஹோத்திரம் ஆகியவைகளுடனும் மற்றும் நாகவுலகங்களில் வசிக்கும் அனைத்து நாகங்களும் ஆகிய அனைவரும் தக்ஷனால் அழைக்கப்பட்டு பெருந்திரளாக அங்கு வந்து கூடினர். பிரம்ம ரிஷிகள், ராஜரிஷிகள், தேவரிஷிகள் மற்றும் அரசர்கள் ஆகிய அனைவரும் பெருந்திரளாக அழைக்கப்பட்டு தங்கள் நண்பர்கள், அமைச்சர்கள், படைகள் சூழ அங்கு வந்தனர். வசுக்கணங்களையும் தக்ஷன் வேள்விக்காக அழைத்திருந்தான். வேள்விக்காக முதலில் செய்யப்பட வேண்டிய சடங்குகளை செய்து ஸ்வஸ்தி வாசனம் என்னும் மங்கள ஆசி வழங்கும் சடங்கு தொடங்கப்பட்டு தக்ஷன் தன் மனைவியோடு வேள்விக்கான தீட்சை ஏற்றபோது அவனது பொலிவு பன்மடங்காக விளங்கியது. இவ்வளவு நடந்த பின்னும் தீயோனான தக்ஷன் பகவான் ஸ்ரீ சிவனை வேள்விக்கு அழைக்கவில்லை. கையில் பிரம்மகபாலம் ஏந்தியவராதலால் வேள்வியில் கலந்து கொள்ள தகுதியற்றவர் என்பது அவனது எண்ணம். சதீதேவி தனது பெண்ணே ஆகினும் கபாலியான சிவனின் மனைவி என்பதால் குற்றமே காணும் தக்ஷன் அவளையும் வேள்விக்கு அழைக்கவில்லை. தக்ஷனது வேள்வியும் தொடங்கியது. வேள்விச்சாலைக்கு வந்துள்ள ரித்விக்குகள் தங்கள் தங்கள் காரியங்களை தொடங்கினர். இன்னும் சிவபெருமான் அங்கு வராதது கண்ட சிவபக்தரான ததீசி முனிவரது மனம் மிகவும் நொந்தது. ஆகவே அவர் கூறலானார். ததீசி கூறுகிறார், பெருந்தலைவர்களான தேவர்களே, முனிவர்களே, மகிழ்ச்சியோடு நான் கூறுவதை கேளுங்கள். இப்பெருவேள்விக்கு ஸ்ரீ சிவபெருமான் வராத காரணம் என்ன? தேவதேவர்கள், முனிஸ்ரேஷ்டர்கள், எண் திசை உலக நாயகர்கள் அனைவரும் வந்துள்ளனர். ஆனால் பெருமனத்தரான மழு ஆளர் ஸ்ரீ சிவபெருமான் இல்லாது இவ்வேள்வி அழகு பெறாது. மங்களங்களே வடிவெடுத்த சிவபெருமானது அருட்கடாட்சத்தினாலேயே அனைத்து சுபகாரியங்களும் நலன் பெறுகின்றன என்பது பேர் அறிஞர்கள் கருத்து. இவ்வாறான பெருமை பெற்ற முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளும் இறுதி கொடியோனும் கண்டம் கருத்தவருமான சிவபெருமான் இங்கு ஏன் காணப்படவில்லை? தக்ஷனே, எந்த எம்பெருமானது தொடர்பு பெற்றதால் அல்லது எவரை நாம் ஏற்றுக்கொண்டதால் மங்களம் அற்றவையும் மங்களங்களாக ஆகுமோ, தீயனவும் நல்லனவாகுமோ? எவர் தனது 15 திருக்கண்களால் நோக்க பழையனவும் புதியனவாக ஆகுமோ, அந்த எம்பெருமானது திருவடிகள் இந்த வேள்விச்சாலையில் பதிவது மிக மிக அவசியம். ஆகவே நீயே விரைவில் சென்று சிவபெருமானை இங்கு அழைத்து வர வேண்டும். அல்லது பிரம்மதேவர், சர்வசக்தனான ஸ்ரீமன் நாராயணன், தேவர்கோன் இந்திரன், எண்டிசை லோகபாலகர்கள், நந்தனர்கள், சித்தர்கள் ஆகிய அனைவருடைய உதவியோடு இப்பொழுதே சென்று இவ்வேள்வி மங்களமாக நிறைவு பெற வேண்டி பகவான் ஸ்ரீ சிவபெருமானை அழைத்து வர வேண்டும். நீங்கள் அனைவரும் பகவான் சிவன் இருக்கும் இடம் இப்பொழுதே செல்லுங்கள். தட்சன் மகளான சதீதேவியோடு சிவபெருமானையும் விரைவில் அழைத்து வாருங்கள். தேவசிரேஷ்டர்களே, உலக நாயகியான தேவியோடு பரமசிவன் இங்கு வருவாரேயானால் அப்பொழுது இங்குள்ள அனைத்தும் பரிசுத்தமாகும், தூய்மை பெறும். அவரை நினைத்த போதே, அவரது திருப்பெயரை கூறிய போதே அனைத்து செயல்களும் புண்ணியம் மயமாகிவிடும். ஆகவே முழு முயற்சி செய்து எருதுக்குடியவனான சிவபெருமானை இங்கு அழைத்து வரத்தான் வேண்டும். சிவபெருமான் இங்கு வருவாரேயானால் இவ்வேள்வி தூய்மை பெறும், இல்லையே இவ்வேள்வி நிறைவு பெறாது. நான் உண்மையை கூறுகிறேன். ததீசி முனிவர் இவ்வாறு கூறவே தீயபுக்தியுடைய தட்சன் அறிவற்றவன் ஆகையால் நகைத்தவாறே சினம் பொங்க கூறலுற்றான். பகவான் ஸ்ரீமன் நாராயணனே அனைத்து தேவர்களுக்கும் மூல காரணர். அவரிடமன்றோ தொன்று தொட்டு வரும் அறநிலைகள் மல்கிக் கிடக்கின்றன. அவரையே நான் அனைத்து மரியாதைகளுடனும் அழைத்திருக்கையில் இவ்வேள்வியில் என்ன குறை நிகழ வாய்ப்புள்ளது? வேதங்கள் வேள்விகள் மற்றும் உள்ள அனைத்து கர்மங்களும் எவரிடம் நிலை கொண்டுள்ளனவோ அந்த பகவான் ஸ்ரீ விஷ்ணுவே இங்கு வந்தாகிவிட்டது. இது தவிர உலக பிதாமகரான பிரம்மதேவர் வேதங்கள் உபநிடதங்கள் மற்றும் உள்ள 64 ஆகமங்கள் ஆகியனவற்றுடன் சத்திய உலகத்திலிருந்து இங்கு வந்துள்ளார். தேவர்களோடு இந்திரனும் வந்துள்ளார். தங்களைப் போன்ற குற்றங்காணாத அதாவது பாவமற்ற மகர்ஷிகளும் வந்திருக்கிறீர்கள். வேள்வியில் பங்கு கொள்ள தகுதி படைத்த அமைதியே செல்வமாக கொண்ட நற்பாத்திரங்களான வேத வேதார்த்தங்களை நன்கு கற்றறிந்த உறுதியுடன் விரதங்களை ஏற்றுச் செவ்வனே நடத்துகின்றவர்களான இந்த மகர்ஷிகளும் மற்றும் தாங்களுமே இங்கு வந்திருக்க அந்த ருத்ரனாக வேண்டியதுதான் என்ன? அதன சிரேஷ்டதே, பிரம்மதேவர் கூறியதாலேயே நான் என் மகளை ருத்ரனுக்கு மனம் முடித்தேன். ஹரன் நற்குல பிறப்பற்றவன், தமை தந்தையர் அற்றவன், பூத பிரேத பிசாசுகளுக்கு தலைவன், தனித்திருப்பவன். அவனை மீறி செய்வதென்பது பிறரால் இயலாததொன்று. தற்புகழ்ச்சிக்காரன், மூடன், ஜடன், மூலநிலையில் இருப்பவன், பொறாமை படைத்தவன், வேள்விக்கு அழைக்க தகுதியற்றவன். ஆகவேதான் நான் அவனை அழைக்கவில்லை. ஆகவே ததீசி, நீர் திரும்பவும் இவ்வாறு எங்கும் கூறக்கூடாது. நீங்கள் அனைவரும் எனது வேள்வியை நலமுறை நிறைவு செய்து தந்துள்ள வேண்டுகிறேன். தட்சன் இவ்வாறு கூறியதை கேட்ட ததீசி முனிவர் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் கேட்குமாறு பொருள் பொதிந்த இன்சொற்களை கூறலானார். ததீசி கூறுகிறார், தட்சனே, சிவபெருமான் இல்லாத இந்த வேள்வி வேள்வியை சேராததாகும். இது வேள்வி என்ற திருப்பெயரை கூட பெறாது. இவ்வேள்வியில் உனக்கு பெரியதோர் அழிவு ஏற்பட போகிறது. இவ்வாறு கூறிவிட்டு ததீசி முனிவர் தட்சனது வேள்விச்சாலையிலிருந்து தான் மட்டும் தனித்து வெளியேறி தன் ஆசிரமம் அடைந்தார். அவ்வாறே சிவபக்தர்களும் சைவத்தை பின்பற்றுபவர்களுமான முனிவர்களும் தட்சனை சபித்துவிட்டு தங்கள் தங்கள் ஆசிரமம் சென்றனர். ததீசியும் மற்ற முனிவர்களும் வேள்விச்சாலையிலிருந்து வெளியேறிய பின் கெடுமனர்த்தமனும் சிவத்வேஷியுமான தட்சன் அம்முனிவர்களை பரிகசித்தவாறு கூறலானான். தட்சன் கூறுகிறான், சிவனுக்கு மிகவும் பிரியரான பெயரளவில் அந்தரான ததீசி சென்று விட்டார். அவரை போன்ற மற்றவர்களும் எனது வேள்விச்சாலையிலிருந்து வெளியேறிவிட்டனர். இதுவே நல்லதொரு செய்தி. எனக்கு மிகவும் பிடித்ததும் இதுதான். தேவசிரேஷ்டர்களே, தேவர்களே, முனிவர்களே, இப்பொழுது நான் கூறுவதே முற்றிலும் உண்மை. சிந்தனை அற்றவர்கள், மந்த புத்தி கொண்டவர்கள், பொய் பேசுவதிலேயே நாட்டமுடையவர்கள், தீய எண்ணம் கொண்ட துஷ்டர்கள், வேதநெறிக்கு புறம்பானவர்கள், ஆச்சார அனுஷ்டானம் அற்றவர்கள் ஆகிய அனைவர்களும் வேள்வி கர்மங்களில் இருந்து நீக்கப்பட வேண்டியவர்களே. சிவன் நாராயணன் மற்றும் உள்ள நீங்கள் அனைவரும் வேதநெறி செல்பவர்கள். ஆகவே நீங்கள் அனைவரும் எனது வேள்வியை பயனுறச் செய்யுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், தட்சன் இவ்வாறு கூறவே சிவபெருமானது மாயையில் மயங்கிய தேவரிஷிகள் அனைவரும் அந்த வேள்வியில் தேவர்களை பூஜித்து வேள்வியும் செய்யலாயினர். முனிசிரேஷ்டரான நாரதனே, அந்த வேள்விக்கு கிடைத்த சாபத்தை பற்றி இதுவரை வர்ணித்தேன். இனி இவ்வேள்விக்கு ஏற்பட்ட அடிமை பற்றி கூறுகிறேன். கவனமாக கேள். அத்தியாயம் 28. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, தேவரிஷிகள் கூட்டம் கூட்டமாக மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் தட்சனது வேள்வியை காண சென்று கொண்டிருந்தனர். தட்சனின் மகளான சதீ தேவி கந்தமாதன பர்வத்தில் அழகிய மண்டபங்கள் நிறைந்த கொடி வீடுகளில் தன் தோழிகளுடன் பலவித விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்தாள். மகிழ்ச்சியோடு விளையாடிக் கொண்டிருந்த சதீ தேவி சந்திரன் தனது மனைவி ரோஹிணியுடன் தட்சனது வேள்விக்கு செல்வதை கண்டாள். கண்டதும் தன்னலம் நாடும் உயிர்த்தோழியான விஜயையை பார்த்து, என் தோழிகளிலே உயர்ந்த உயிர்த்தோழியே, விரைவில் சென்று சந்திரன் ரோஹிணியுடன் எங்கு செல்கிறான் என்று கேட்டு வா என்றாள். சதீ தேவி இவ்வாறு கட்டளையிடவே விஜயை வேகமாக அவனிடம் சென்று உரிய முறைப்படி, சந்திரனே, தாங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாள். விஜயை இவ்வாறு கேட்கவே சந்திரனும் தான் செல்லும் காரணம் பற்றி வினயமாக தட்சணது திருமாளிகையில் நடக்க இருக்கும் வேள்வி விழாவை பற்றிய முழு விவரத்தையும் கூறினான். இதை கேட்ட விஜயை பரபரப்புடன் வேகமாக சதீதேவியிடம் வந்து சந்திரன் கூறிய அனைத்தையும் கூறினாள். இதை செவியற்ற காளிதேவியான சதீதேவி பெருவியப்பெய்தினாள். தனக்கு அழைப்பு வராததன் காரணத்தை பலவாறாக சிந்தித்தும் புலப்படாதது கண்டு சிவகணங்கள் சூழ்ந்து விளங்கும் தன் கணவரான சிவபெருமானிடம் சென்று கேட்கலானாள். சதீதேவி கேட்கிறாள், இறைவா, எனது தந்தையின் திருமாளிகையில் பெருத்ததொரு வேள்வி நடப்பதாக செவியுற்றேன். அந்த வேள்வி பெருவிழாவில் தேவரிஷிகள் அனைவரும் வந்து கூடுகிறார்களாம். தேவதேவா, என் தந்தை செய்யும் அவ்வேள்விக்கு செல்ல தங்களுக்கு ஏன் விருப்பமில்லை? அதை பற்றி சற்றே கூறுங்கள். மகாதேவா, நண்பர்களோடு உறவினர்களோடு ஒட்டி உறவாடுவதன்றோ உறவினரது கடமை? அவ்வாறு உறவாடுவது அவர்களுள் அன்பை பெருக்குவதாகுமே. ஆகவே என் இனிய மணாளரே, என் வேண்டுதலை ஏற்று எப்படியாவது என்னுடன் என் தந்தை வேள்விக்கு தாங்கள் கட்டாயம் வர வேண்டும். தட்சனின் சொல் அம்புகளால் துன்பமுற்றிருந்த இறைவன் சதீதேவி கூறியதை கேட்டும் இனிமையாக பேசலானார். தேவி, உன் தந்தை தட்சன் என்னை மிகவும் பகைக்கிறான். அறிவிலிகளும் பகுத்தறிவு அற்றவர்களும் செருக்கு உற்றவர்களுமான தேவர்களும் ரிஷிகளும் உன் தந்தையின் வேள்விக்கு சென்றுள்ளனர். அழையாதவர் வாசல் மிதிப்பவர்கள் மரியாதை பெறமாட்டார்கள். அது இறப்பை காட்டிலும் துன்பம் தருவது. ஆகவே என் அன்பே, நீயோ நானோ தட்சனது வேள்விக்கு செல்வது முறையன்று. ஏனெனில் அவன் நம்மை அழைக்கவில்லை. நான் உள்ள உண்மையை கூறினேன். பெருந்தேவரான சிவபெருமான் இவ்வாறு கூறவே சதீதேவி சற்றே கோபத்துடன் கூறலுற்றாள். நன்மையை நாடுபவரே, தாங்களோ அனைத்திற்கும் ஒரே தலைவர். எவரது வருகையினால் மட்டுமே வேள்வி பயனுறுமோ, வேள்வி நிறைவு பெறுமோ, அப்படிப்பட்ட தங்களை தீயவரான எனது தந்தை இப்பொழுது அழைக்கவில்லை. இறைவனே, தீயவரான அவரது எண்ணத்தை நான் அறிந்தாக வேண்டும். மேலும் அங்கு வந்துள்ள தீய முக்தி கொண்ட அனைத்து தேவர்ஷிகளின் எண்ணத்தையும் நான் அறிய விரும்புகிறேன். ஆகவே எம்பெருமானே, நான் இப்பொழுதே என் தந்தையின் வேள்விக்கு செல்கிறேன். மகேசா, நான் அங்கு சென்று வர எனக்கு விடை தாருங்கள். சதீதேவி இவ்வாறு கூறவே அனைத்தும் அறிந்த, அனைத்தையும் காணும், அனைத்தையும் படைத்தருளும் மங்களமே வடிவான பகவான் ஸ்ரீ ருத்ரன் இவ்வாறு கூறத் தொடங்கினார். சிவபெருமான் கூறுகிறார், உயர்ந்த கொள்கைகளை கை கொண்ட சதீதேவியே, உனக்கு உன் தந்தையின் வேள்விக்கு கட்டாயம் செல்லத்தான் வேண்டுமென்ற விருப்பம் உள்ளதேயானால் என் கட்டளையை ஏற்று நீ உடனே அங்கே செல். சிறந்த எருதான நந்தியன் பெருமான் தயாராக காத்திருக்கிறான். அனைத்து அரச மரியாதைகளுடனும் இவன் மேல் ஆரோகணித்துக் கொண்டு ஏராளமான பிரமத கணங்களையும் அழைத்துக் கொண்டு செல். அனைத்து அலங்காரங்களுடன் காத்திருக்கும் இந்த ரிஷபத்தின் மேல் எரிச்செல். ஸ்ரீ ருத்ரன் இவ்வாறு கட்டளையிடவே சதீதேவி அனைத்து ஆபரணங்களையும் பூட்டிக் கொண்டு அனைத்து சாதனங்களோடும் தந்தையின் மாளிகைக்கு சென்றாள். அழகிய ஆடைகள், நகை நெட்டுகள், ஒளிபடைத்த வெண்கொற்ற கொடை, வெண்சாமரம் முதலிய அரசர்க்கு உரிய அனைத்து சாதனங்களையும் சிவபெருமான் அளித்து அனுப்பினார். 60,000 ருத்ரகணங்கள் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பொங்க கோலாகலமாக சதீதேவியுடன் சிவனது ஆணை பெற்று உடன் சென்றனர். இதற்கிடையில் வேள்விச்சாலை எங்கும் பெருவிழாவாக இருந்தது. இங்கு சிவகணங்களும் சிவநேச செல்வியான சதீதேவிக்காக பெருவிழா எடுத்தனர். அவர்கள் சதீதேவி சிவபெருமானது திருக்கல்யாண குணங்களை வெகு உற்சாகத்தோடு பாடலாயினர். சிவபெருமானுக்கு உகந்த வீரர்களான பிரமத கணங்கள் ஆடிப்பாடி மகிழ்ச்சியோடு சென்றனர். உலக நாயகியான சதீதேவியின் வேள்வி யாத்திரை அனைத்து விதங்களிலும் அழகுற விளங்கியது. அப்பொழுது எழுந்த போற்றி போற்றி என்ற மங்கள ஒலி மூலகங்களிலும் எதிரொலித்தது.